இந்த பட்டிமன்றங்கள் இன்றைக்கு வளருது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, மற்றவர்கள் சொல்லுகிற செய்திக்கும் பட்டிமன்ற பேச்சாளர்கள் சொல்ற செய்திக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப கணவன் மனைவி வீட்டில் சண்டை போடுவாங்க, நீ பெரியவங்களா நான் பெரியவங்களா, புருஷன் சொல்லுவார் ஏ போடி நான் தான் சம்பாதிக்கிறேன், இவ சம்சாரம் சொல்லணும், ஆமா ஆமா நீ சம்பாதிச்சு கிழிச்ச கொண்டாந்து வச்சா ருசி ஆக்கி போடுறது நான் தானையா, குழந்தைகளை வளர்க்கறது நான் தானையா அப்படின்னு வீட்டில் சண்டை போடுவாங்க. ஆனா பட்டிமன்றத்தில் வந்து உட்கார்ந்த உடனே பார்த்தீங்கன்னா நாங்கள் பேசுவோம், கணவனேன்னு பேசுகிறவங்க சம்சாரத்தை ரொம்ப கிண்டல் பண்ணி பேசுவாங்க, மனைவியே அப்படின்னு பேசுகிறவங்க கணவனை கிண்டல் பண்ணி பேசுவாங்க, ரெண்டு பேருமே ரசிப்பாங்க, அந்த சண்டையை கூட மாற்றிடுவாங்க. நான் அந்த பொருத்தமான அந்த நேரத்தில் எல்லாம் பாட்டு பாடுறது, நேசமாக பேசிடாமல் பாசம் வளருமா, ஆசை தீர கொஞ்சிடாமல் இன்பம் வளருமா, அன்பை நினைந்தே ஆடும் அமுத நிலையை நாடும் கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா, தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா. உடனே கணவனுக்கு மனைவிக்கு சந்தோஷம், மனைவியே அப்படின்னா தீர்ப்பு சொல்வோம், கணவன் கோவிக்கிறது இல்லை. நான் பெரும்பாலும் பட்டிமன்றங்களில் பெண்கள் பக்கமாக தான் பேசுவேன், குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்கு காரணம் ஆண்களா பெண்களானா நான் பெண்கள்னு தான் பேசுவேன், ஆண்கள் ஒத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் வெளியில் வந்து பேசுனா கேட்க மாட்டாங்க, ஏ நீ ஆம்பளை வந்துட்டு என்ன பொம்பளைகளை பற்றி பேசிட்டு உட்காந்துருக்க என்று சொல்லக்கூடியவர்கள் பட்டிமன்றத்தில் உட்காந்து நாங்கள் பேசக்கூடிய நகைச்சுவையான செய்திகளை எல்லாம் கேட்டு, ஓஹோ சமுதாய முன்னேற்றத்திற்கும் வீட்டினுடைய முன்னேற்றத்திற்கும் பெண்கள் தான் காரணம் என்று ஆண்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொன்னால் அது பட்டிமன்றத்தினுடைய சாதனை இல்லையா? நிறைவாக சொல்லுகிறேன், நாங்கள் பட்டிமன்றத்தில் என்ன செய்வோம் அப்படின்னா சிரிக்க வச்சு சிந்திக்க வைப்போம், அதான் இங்கே முக்கியம். எந்த பூ மலர்ந்திருக்கோ அந்த மலர்ந்த பூவில் தான் வண்டு போய் உட்காந்து தேன் எடுக்க முடியும், அப்போதான் ஆயல் மகரந்த சேர்க்க நடக்கும். அதே மாதிரி தான் ஒரு அரசன் ஒரு பெரிய பாறாங்கல், ஒரு சிற்பி கூட்டு போய் ஐயா அந்த பாறாங்கல்லில் ஒரு அழகான ஒரு தெய்வத்தினுடைய சிலையை செஞ்சு கோயிலில் வைக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த சிற்பி என்ன செஞ்சார் அப்படின்னா, அரசன் நம்மகிட்ட இவ்வளோ பெரிய பொறுப்பு ஒப்படைச்சிட்டாரே அப்படின்னு சொல்லி இரவு பகலாக கஷ்டப்பட்டு உளியில் செதுக்கி 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 அருமையான ஒரு சாமி சிலையை செஞ்சு கோயிலில் வச்சிட்டார். அந்த செய்யும்போது கீழே விழுந்துச்சு பார்த்தீங்களா, உடஞ்ச கல், அந்த கல்லெல்லாம் எடுத்து கோயிலுக்கு முன்னாடி பாதையாக மாற்றிட்டார். இப்போ மக்கள் எல்லாம் அந்த பாதையில் நடந்து வந்து உள்ளே இருக்கிற சாமி சிலையை கும்பிட்றாங்க. அப்போ இந்த ரெண்டு கல்லும் பேசிக்கிட்டான், எப்படி இந்த நடக்கிறதுக்கு பதிச்சாங்களே கல், சாமியாக இருக்கக்கூடிய கல்லை பார்த்து இந்த வாசப்படியில் இருக்கிற கல் கேட்டுச்சான், நம்ம ரெண்டு பேரும் ஒரே பாறையில் தானே இருந்தோம், ஆனால் உனைய மட்டும் கும்பிட்றாங்க, உனைய மட்டும் மக்கள் துதிக்கிறார்கள், என்னையெல்லாம் காலில் மிதிக்கிறாங்களே என்ன காரணம்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த சிலையாக இருந்த கல் சொல்லிச்சான், நான் வழியை தாங்கிக்கிட்டேன், எவ்வளவு நாள் அந்த உளியில் அடித்து 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 என் அந்த வழியை நான் தாங்கிக்கிட்டேன், நீ எந்த வழியுமே தாங்கலை, கீணா வீணா கீழே உதுந்துட்டேன், அதனால் தான் நான் வழியை தாங்கினதுனால தான் இன்றைக்கி நான் சிலையாக இருக்கிறேன், மக்கள் என்னை மதிக்கிறார்கள், மக்கள் என்னை போற்றுகிறார்கள், உன்னை மிதிக்கிறார்கள் என்றால் அதுதான் காரணம். இது எதுக்கு சொன்னோம் அப்படின்னு சொன்னால், தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும், நீ முயற்சி செய்து பார், கடினப்பட்டு உழைத்துப்பார், கடின உழைப்புக்கு ஈடு இணை ஏதுமில்லை என்ற செய்தியை சொல்லுகிற போது அது மாணவர்களுக்கு புரிந்தது, மக்களுக்கு புரிந்தது. இதுதான் எங்கள் பட்டிமன்றத்தினுடைய மிகப்பெரிய நோக்கம், அந்த நோக்கங்களை நாங்கள் அடைந்திருக்கிறோம். பட்டிமன்றங்கள் வளர வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த அற்புதமான வாய்ப்புக்கு வத்திகான் வானொலி நிலையத்தாருக்கு என் நெஞ்சம் கலந்த நன்றிகளை கோடான கோடி தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
திருவாளர் பால்ராஜ், இப்ப 1000 பட்டிமன்றத்துக்கு மேல நீங்க பேசியிருக்கிறீங்க, பல நாடுகளுக்கு போயிருக்கிறீங்க. இப்போ நீங்க இந்த விட்ட இந்த இடைப்பட்ட காலத்துல இன்னும் நம்ம அந்த பட்டிமன்றத்துல பேசல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கா, இன்னும் வாய்ப்பு கிடைச்சா பேசலாம் அப்படின்னு இருக்கா?
நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்ப நான் பட்டிமன்றத்துல நான் தனியா நடுவராக இருந்து பட்டிமன்றங்களை நடத்திட்டு இருக்கேன். ஆனா இன்றைக்கு தமிழகத்துல பட்டிமன்றம் நடத்தக்கூடிய குழுக்கள் அதிகமா போனதுனாலையும் தமிழகத்தை பொறுத்தளவில் இன்றைக்கி பட்டிமன்றங்கள் கொஞ்சம் குறைவுன்னே நான் சொல்லுவேன், வெளிநாடுகளில் ரொம்ப அதிகம், ஏன்னா அதிகமாக கேட்டுட்டாங்க. இருந்தாலும் கூட இப்போ சமீபத்தில் 2 மாதம் 3 மாசத்துக்கு முன்னாடி நான் ஒரு பொறியியல் கல்லூரியில் பேசினேன். அந்த பொறியியல் கல்லூரியில் 10% தான் தமிழ் மாணவர்கள். நல்லா சொன்னோம்னா 90% பக்கத்தில் இருக்கக்கூடிய மலையாள சகோதரிகள். ஆனால் அவர்களுக்கு தமிழ் தெரியும். 3 மணி நேரம் என்னால் அவர்களை சிரிக்க வைக்க முடிந்தது, சிந்திக்க வைக்க முடிந்தது. எனக்கு முந்தைய 1997கள் அந்த 2000 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா ஏராளமான பட்டிமன்றம், வாரத்தில் 5-6 வரும். அப்படி நிதமும் ஒரு பட்டிமன்றம் வராதா, நாங்கள் பேச மாட்டோமா என்ற ஆதங்கம் எனக்கு இருக்கிறது. 30 ஆண்டுகள் ஆசிரியர் பணியை நிறைவு செய்து இப்போ நான் ஓய்வு பெற்று 4 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓய்வாகத்தானே இருக்கிறேன். யார் கூப்பிட்டாலும் நான் இப்போ அதிகமாக கல்லூரிகளுக்கும் மேல்நிலைப் பள்ளிகளுக்கும் சில சமுதாய அமைப்புகளுக்கும் சென்று நான் இப்பொழுது தனிப்பட்ட முறையில் பேசிக்கொண்டு தான் இருக்கிறேன்.
நீங்கள் எங்கள் நேயர்களுக்காக சில சிரிப்புகள் சொல்லுங்களேன், சிரிப்பு வெடிகள். பட்டிமன்றங்களில் நிறைய நாங்கள் கேட்டிருக்கோம்.
சரிங்கம்மா, இப்போ நான் அந்த புரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, கிராமத்திலேருந்து ஒரு அம்மா பல்லு வெடி, இப்போ எல்லாத்துக்கும் பல்லு பிரச்சனை. நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் கிடையாது, ஆளும் வேளும் பல்லுக்குருதிங்கிற மாதிரி. 90 வயசில் எங்கள் பாட்டி வந்து பட்டாணி கடலை தின்னதுன்னு எனக்கு நினைவு இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட முடியுமா? அப்போ பல்லு ஏதோ கோளாறுன்னு பல்லு பிடுங்கிறதுக்கு டாக்டர்கிட்ட போச்சு டவுனுக்கு. பல் டாக்டரு, உட்காருமா? எங்கே? பல்லக்காட்டு அப்படின்னாரு. போங்க டாக்டர். பல்லக்காட்டுமா? போங்க டாக்டர். ஐயோ, ஏற்கனவே டாக்டர்களை பற்றி சந்தேகப்படுறாங்க, நீ வேற போங்கம்மா அப்படிங்கிறீங்க. பல்லக்காட்டுமா? போங்க டாக்டர், எங்கள் வீட்டுக்காரர் தான் சொன்னார், கண்ட ஆளுகள்கிட்ட பல்லக்காட்டாத. அப்போ டாக்டர் பல்லக்காட்டுன்னு சொன்னதுக்கும் அதை இந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டதுக்கும் பாருங்கள் எப்படி. இதே மாதிரி இப்போ மாணவர்கள் மத்தியில் பாருங்களேன், இப்போ நான் என்னுடைய ஜோக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டாண்டர்டாகவே இருக்கும். ஒரு ஜோக்கு சொல்கிறத மட்டும் இல்லை, அது மாணவன் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தான், எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தா. அதுக்கு நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கும் தமிழ்நாட்டிலையும் சரி, இந்த இலக்கணத்துக்கு யாரும் பதில் எழுதுனது மாதிரி எனக்கு தெரியல. ஆயுத குறுக்கம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை தான், அது சில இடங்களில் வந்து கால் மாத்திரையாக குறுகும், இதுதான் ஆயுத குறுக்கம். ஆயுத குறுக்கம் என்றால் என்னன்னு 12வது பையங்களுக்கு நான் பாடம் நடத்துகிறேன். மாணவர்களே, நிலைமொழி ஈற்றில் லகரங்கள் வந்து வருமொழி முதலில் தகரங்கள் வந்தால் முறையே தகரங்கள் ரகரமாகவும் டகரமாகவும் தெரியும். அதே நேரத்தில் நிலைமொழியில் இருக்கக்கூடிய லகரங்கள் ஆயுதமாக திரிந்து தன் மாத்திரையில் குறைந்து ஒழிக்கும், இதுதான் ஆயுத குறுக்கம். ஒரு பையன் வேகமாக எந்திரிச்சேன், ஐயா எதுக்குயா எங்களை சித்திரவதப்படுத்துறியே, இந்த ஆயுதம் குறைஞ்சா என்ன, குறையாட்டி என்ன ஐயா? குறைஞ்சாலும் தமிழ் மொழி கிடாது, குறையாட்டியும் கிடாது, தமிழ் மொழி என்றைக்கும் சிறப்பாக தாயாக இருக்கும். டேய், நீ என்னடா சொல்ல வர்ற? அப்போ அவன் சொன்னான், நான் மொழிக்கு இலக்கணம் நடத்தினேன், அவன் வாழ்க்கைக்கு இலக்கணம் சொன்னான், நாட்டில் பெரிய பெரிய வல்லரசுகளை ஆயுதங்களை குறைக்க சொல்லுங்க, நாடு நல்லா இருக்கும்னா. மெத்த நன்றி.